This podcast is brought to you by podbazaar.com.
வெல்கம் டு தமிழ் பாட்காஸ்ட் வாரம் ஒரு ஆலயம் எபிசோட் 10. இந்த வாரம் நாம் பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ சர்வமங்கள சமயத்த பள்ளி கொண்டேஸ்வரர் திருக்கோயில் சுருட்டப்பள்ளி. அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த பணிவான நல்வணக்கங்கள். இந்த வாரம் நாம் பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ சர்வமங்கள சமயத்த பள்ளி கொண்டேஸ்வரர் திருக்கோயில் சுருட்டப்பள்ளி. சென்னையில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் பள்ளி கொண்டேஸ்வரர் என்றும் விஷப்பிரகாரணர் என்றும் சிவபெருமான் சைன சிவமாக காட்சியளிக்கிறார். பொதுவா 276 சைவஸ்தலங்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் மற்றும் திருஞான சம்பந்தரால் திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கோயில் விஜயநகரத்து மன்னரான ஹரிஹர புக்கரால் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் கட்டப்பட்டுள்ளது. அதனால் திருமறையில் இடம்பெறவில்லை. ஆனால் கஷ்யப்பரின் ஸ்கந்த புராணத்திலும் சிவபுராணத்திலும் இஸ்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிலு சிலுன்னு காத்தோட ரம்யமான பறவைகளின் ஒலியுடன் பச்சைப்பசேல் இருக்கும் சுருட்டப்பள்ளியின் கிராமத்துக்கு உள்ளார போனால் 3 அடுக்கு ராஜகோபுரம் நம்மை வரவேற்கும். பெரிய கோபுரம்லாம் ஒன்றும் இல்லை, சிறிய கோயில், புராண கோயில். இந்த 3 அடுக்கு ராஜகோபுரம் 5 அடுக்கு ராஜகோபுரமாக மாறுறதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோயிலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அன்னை மரகதாம்பிகை சந்நிதி, சங்கநிதியும் பத்மநிதியும் துவார பாலகர்களாக நம்மை உள்ளார வரவேற்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அம்பாளுடைய சந்நிதி பள்ளி கொண்டேஸ்வரர் சந்நிதியை விட சற்றே மேல்தட்டத்தில் காணப்படும். செழிப்பின் சின்னமான காமதேனுவும் கல்பவிருஷமும் அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடியே இருக்காங்க. இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அனைத்து சுவாமிகளும் தாம்பத்தியம் சகிதமாக காட்சியளிக்கின்றனர். அம்பாள் சந்நிதியின் வெளிப்பிரகாரத்தில் கணேசர் சித்தி புத்தியுடனும் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானுடனும் காட்சியளிக்கின்றனர். இந்த கோயிலில் சிற்பக்கலைக்கும் வரைபடத்திற்கும் குறைவே இல்லைன்னு சொல்லலாம். அம்பாள் சந்நிதியின் உள்பிரகாரத்தில் இடதுபுறத்தில் ராஜராஜேஸ்வரி பந்தாசுரனை வதம் செய்யும் காட்சியும், பின்னாடி மகாலட்சுமியும், இடதுபுறத்தில் சரஸ்வதியும் மற்றும் பல ரிஷி முனிவர்களின் வரைபடமும் ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்காங்க. அப்பர் சுந்தரர் சம்பந்தர் வால்மீகி தவிர ஏகபாத திரிமூர்த்தி, அதாவது ஒரே காலில் நின்று மூவடிவமாகிய பிரம்மா விஷ்ணு சிவனும், அவர்களின் வாகனமுமான அன்னம் கருடம் நந்தி ஆகிய அனைத்தும் அம்பாள் சந்நிதியை சுற்றி காணப்படுகின்றன. அடுத்ததா இக்கோயிலின் சிறப்பு 2 லிங்கங்கள், வால்மீகீஸ்வரர் ராமலிங்கேஸ்வர லிங்கம். இவை ரெண்டும் ஒன்றே ஒன்று பார்த்தபடி எதிர்ப்புறமாக காட்சியளிக்கின்றன. அது என்ன வால்மீகீஸ்வரர் ராமலிங்கேஸ்வரர்னா, இதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை. வால்மீகி முனிவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ராம தரிசனத்திற்காக ராமரை நோக்கி தவம் இருந்து பூஜித்தார். ராமரும் தரிசனம் தந்தார். ராமர் ராவணனை வதம் செய்து விட்டு அயோத்தியா போறதுக்கு முன்னாடி சுருட்டப்பள்ளிக்கு வந்து இடத்தில் தங்கினார். அப்போ ராமரும் வால்மீகி முனிவரும் இருவரும் சேர்ந்து 2 லிங்கங்களுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தனர். ராமர் பூஜித்த லிங்கத்தை ராமலிங்கேஸ்வரர் என்றும் வால்மீகி பூஜித்த லிங்கத்தை வால்மீகேஸ்வரர் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த வால்மீகேஸ்வரர் சந்நிதியில் தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு. இங்கே தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் ஒரு காலை ஆபஸ் மசுரத்திலும் இன்னொரு காலை யோக வட்டையிலும் கௌரி சமேதமாக காட்சியளிக்கிறார். அதனால இவரை தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனால் அதே இடத்துல முனிவர்களான பாத்தாஞ்சலி மற்றும் யாகபாதரியும் காண முடிகிறது. வால்மீகேஸ்வரர் சந்நிதிக்கு பின்னாடி லிங்கோத்பவர். இந்த லிங்கோத்பவருக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சமே இருக்கு. அந்த லிங்கத்துக்குள்ளார சிவன் நிக்கிற மாதிரி அருமையா செதுக்கியிருக்காங்க. கீழே வராகமும், இடதுபுறத்தில் பிரம்மரும், வலதுபுறத்தில் தாழம்பூவும் காட்சியளிக்கின்றனர். பிரம்மாவுடைய இடதுபுறத்தில் சப்த மாதாக்கள் தெரிகின்றனர். சப்த மாதாக்கள் என்றது 7 மாதாக்கள், பவானி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவர்களுக்கு தனி சந்நிதியை அமைக்கணும்ட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ராமலிங்கேஸ்வரர் சந்நிதியில் விசாலக்ஷியும் காசி விஸ்வநாதரும் ராமரின் புத்திரர்களான லவக்குசர்களின் கால் தடயங்களும் காணப்படுகின்றன. ராமலிங்கேஸ்வரர் சந்நிதிக்கு உள்ளார ராம லக்ஷ்மண பரத சத்ருகன ஆஞ்சநேயர்களுக்கும் தனி சந்நிதிகள் உண்டு. அடுத்ததா நீலகண்டன் மற்றும் ரிஷப்பிரகாரனான பள்ளிகுண்டேஸ்வரர் சந்நிதி. 6 அடியில் கம்பீரமாக சிவபெருமான் காட்சியளிக்கிறார். ஆனால் பார்வதியின் மடியில் போக சயனத்தில் காட்சியளிக்கிறார். இந்த மாதிரி நம்ம ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். அது ஏன் பார்வதியின் மடியில் சயனத்தில் காட்சியளிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக சண்டை போட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேருமலையின் உதவியுடனும் நாகமான வாசுகியின் உதவியுடனும் திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. முன்னாடி ஆலகால விஷம்தான் வந்தது. இந்த ஆலகால விஷத்தின் தன்மை மிகவும் கொடியது. இதை உலகத்திலும் இருந்து காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை உட்கொண்டார். எங்கே அந்த விஷம் கீழே இறங்கிடுமோ அப்படின்ட்டு பயந்து பார்வதி சிவபெருமானின் கழுத்தை அணைக்க விஷம் கழுத்தோடு நின்றது. அதனால் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் ஏற்பட்டது. அதன் பின்னாடி திரும்பியும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே விஷத்தின் கொடிய தன்மையினால் சிவபெருமானுக்கு சிறிது மயக்கம் ஏற்பட்டது. இந்த மயக்கத்தின் காரணமாக சுருட்டப்பள்ளியான இத்தலத்தில் பார்வதியின் மடியில் சிறிது நேரம் சயனத்தில் ஆழ்ந்திருந்தார். இங்க சயனத்தில் ஆழ்ந்திருந்த இந்த விஷயத்த நாரத மகாமுனி தேவர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சப்த ரிஷிகளுக்கு கூற அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் தரிசனத்திற்காக இத்தலத்திற்கு வந்தனர். ஆனா இங்க வந்தவுடனே சிவபெருமானின் வாகனமான நந்தி அனைவரையும் நிறுத்தினார். நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்க சொன்னார். ஏன்னா சிவபெருமான் சைனத்தில் இருக்கார் இல்லையா. கொஞ்ச நேரம் கழித்து சிவபெருமான் விழித்தெழுந்தார். பரவசம் மற்றும் ஆனந்தத்தில் அவர் நடனமாட ஆரம்பித்தார். இதை ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களும் பிரம்மா விஷ்ணு நாரத சப்த முனிவர்களும் இந்த ஆனந்த தாண்டவத்தை சிவ தரிசனத்தை கிருஷ்ணபக்ஷ த்ரியோதிசியில் கண்டுகளித்தனர். இதை மகா பிரதோஷமாக கருதப்படுகிறது. சாதாரணமாகவே பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுடைய கோயிலில் மிகவும் சிறப்பு. இங்கே மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் சகல சௌபாகியமும் ஆத்ம திருப்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் இழந்த செல்வங்களை மீட்கவும் திருமண தடங்களில் இருந்து மீளவும் உதவும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இக்கோயிலின் கும்பாபிஷேகம் June 23, 2002 2002 நடைபெற்றது. இங்கே பரமாச்சாரியார் 10 நாட்கள் இருந்து பள்ளிகுண்டேஸ்வரரை வழிபட்டார். அவரின் நினைவாக இங்கே ஒரு தியான மண்டபத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். பள்ளிகுண்டேஸ்வரர் சந்நிதியில் பார்வதியின் மடியில் போக சயனத்தில் பள்ளிகுண்டேஸ்வரரும் அவரின் தரிசனத்திற்காக தேவர் சப்த முனிவர்களும் பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்திரரும் காத்திருப்பது போலவும் நீங்கள் சந்நிதியில் பார்க்கலாம். பரவசமான கண்கொள்ளா காட்சி. இவ்வளவு சிறப்புமிக்க திருக்கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சென்னை திருப்பதி சாலையில் பூண்டி ஊத்துக்கோட்டை தாண்டினீங்க அப்படின்னா நாகலாபுரத்திற்கு முன்னாடி சுருட்டப்பள்ளி, இல்லைன்னா நீங்கள் புதூர் வழியாக வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 56 கிலோமீட்டர் தான். பள்ளிகுண்டேஸ்வரர் காலை 6 மணி முதலும் மதியம் 12:30 வரையும் மாலை 4 மணி முதலும் 8 மணி வரையும் நமக்காக தரிசனம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். சிவ தரிசனம் பெறுவோம், சகல சௌபாகியமும் அடைவோம். ஓம் நமச்சிவாய. இத்துடன் இந்த பாட்காஸ்ட் நிறைவடைகிறது. மீண்டும் வாரம் ஒரு ஆலயத்தில் அடுத்த வாரம் வேறொரு ஆலயத்துடன் சந்திப்போம். உங்கள் கமெண்ட்ஸ் மற்றும் ரெஸ்பான்ஸை ஆவலுடன் எதிர்பார்த்து தற்பொழுது விடைபெறுவது அன்புடன் உங்கள் நட்ராஜ். நன்றி.